ஏழு கிறித்த விளக்குகள் மத்தியிலே உலாவி வருகிறவரே, ஏழு நட்சத்திரங்களை கரங்கள் ஏந்தியவராய் இருக்கிறவரே, ஏழு கலைகள் மத்தியிலே உலாவி வருகிறவரே, பரலோகத்தில் ஒரு காட்சி என்ன தெரியுமா, 24 மூப்பர்கள் அவரை பார்த்து சொல்லுகிறது, நீர் பரிசுத்தராண்டவரே, நீர் பரிசுத்தராண்டவரே, சேராவிங்கள் சொல்லுகிறார், நீர் பரிசுத்தராண்டவரே, நீர் பரிசுத்தராண்டவரே. ஹல்லேலூயா. ஹோலி பலமாக ஹல்லேலூயா. என் உயிரான இயேசுவே, என் உயிரோடு கலந்தே, என் உயிரே நான் உம்மை துதித்தே, என் உயிரே நான் உம்மை துதித்தே. சொல்லுங்க சொல்லுங்க, என் உயிரான திருப்பி சொல்லுங்க, என் உயிரான திருப்பி சொல்லுவீங்களா, என் உயிரான திருப்பி சொல்லுங்க, என் உயிரான. நான் உண்மை நேசிக்கிறேன் அந்த ஆமாண்டவரே, ஓ நாங்கள் எல்லாரும் உங்களை நேசிக்கிறோம், நல்ல ஆண்டவரே இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா, உங்கள் பிரசன்னத்திற்காய் நன்றி ஆண்டவரே.
தேங்க்யூ.
எங்களை தொடர்ந்து நடத்துவீராக, எங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் சமூகத்திலே நாங்கள் படைக்கிறோம், எங்கள் சிந்தனைகளை சிறைப்படுத்திக் கொள்ளும், எங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், ஆமென். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் பார்த்த செய்தி, பெந்தெகோஸ்தே நாளில் என்ன நடந்தது அல்லாவிட்டால், அதனூடாக நாம் பெற்றுக்கொண்ட சில காரியங்கள், அல்லாவிட்டால் என்ன செய்தால் தேவ ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி சில காரியங்களை நாம் பார்த்து தேவனுக்குள்ளே கடந்து சென்றோம். இந்த நாளிலையும் அதை தொடர்ந்து சில காரியங்களை நான் பார்க்க விரும்புகிறேன். வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி சொன்னா, தேவ ஆவியானவருக்கு ஒரு சில குணாதிசயங்கள் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார், எப்படி நடந்து கொள்வார், எங்களோடு எப்படி உறவாடுவார் என்பதை குறித்து சில வார்த்தைகளை பார்த்து, அப்போஸ்தலர் அந்த நடிவடிகளுக்கு முன்பதாகவும் இயேசுவின் பரமேறுதலுக்கும் இடையிலே இருந்த கிறிஸ்தவர்களுக்கும் இருந்த சில வித்தியாசங்களை நாம் பார்த்து கடந்து செல்ல விரும்புகிறேன். அதாவது பரிசுத்தாவியானவரை பெற்றதன் பின்பதாக அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்தார்கள் என்றதை குறித்தும் சில வார்த்தைகளை கவனித்து நாம் கடந்து செல்ல விரும்புகிறோம். ஆமென். ஆகையினாலே பரிசுத்த ஆவியானவர் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் மறுத்துவிட முடியாது. வாசிங்கள் 1 பேதுரு 1:1-2. பரிசுத்த ஆவியானவர் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவராய் இருக்கிறார். 1 பேதுரு 1:2 வாசிங்கள்.
பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தம் ஆக்குதலினாலே,
ஆவியானவரின் பரிசுத்தம் ஆக்குதல், தேவ ஆவியானவர் எங்களை என்ன செய்கிறார், பரிசுத்தமாக்குகிறார். நாம் தேவ ஆவியானவருக்கு எங்களை எவ்வளவுக்கு விட்டு கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு தேவ ஆவியானவர் என்ன செய்கிறாரா, எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவராயிருக்கிறார். எங்களை என்ன செய்கிறார், அவர் பரிசுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் இன்னொரு வசனம் பார்க்கிறோம், அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். எல்லாருக்கும் இந்த அனுபவம் கட்டாயம் இருந்தாக வேண்டும். என்ன தெரியுமா, தேவ ஆவியானவர் எங்களோடு எப்படி பேசுகிறார் தெரியுமா. இன்றைக்கு அநேகர் பேசுகிறது எங்களுக்கு நல்லாய் விளங்குகிறது, ஆனால் தேவ ஆவியானவர் எங்களோடு பேசுகிறதை எங்களால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இருக்கிற அனுபவம் என்ன தெரியுமா, தேவ ஆவியானவர் பேசுகிற பொழுது ஆரம்ப கிறிஸ்தவத்தை குறித்து நான் கொஞ்சம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்துவை அறிந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவ நண்டையில் வந்த பொழுது இருதயம் குமரிக்கொண்டே இருக்கிறது. அந்த குமுறுதலே தேவன் நமக்கு சொல்லுகிறது எல்லாம் அச்சுவரி ஆணிவரியாக புரிந்து கொள்வார்கள். தேவ ஆவியானவர் இதை செய்யாத என்றா செய்ய மாட்டோம், இதை செய் என்றா உடனே செய்து விடுவோம். ஆனால் காலங்கள் போக 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 அவைகளுக்கு நாம் கீழ்ப்படி இல்லாதவர்களாய் போய்விடுகிறோம். தேவன் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நமக்கு கண்டித்து உணர்த்துவார். அதனாலே நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை இன்னும் இன்னும் பரிசுத்தமாக்கப்படுகிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அவர் போதிக்கிறவராயிருக்கிறார். அவர் நல்ல போதகர். அவரை தவிர இன்னும் ஒருவர் நாளே இந்த வேதத்தை அருமையாக போதிக்க முடியாது, அருமையாக சொல்லித்தர முடியாது. வேதத்தை வாசிக்கிற பொழுது விளங்காத இடத்துல நில்லுங்க, விளங்காத இடத்துல இருங்க. தேவ ஆவியானவரே எனக்கு சொல்லித்தாங்கப்பா, சொல்லித்தாங்க ஆண்டவரே என்று சொல்லி காத்திருக்கிற பொழுது சில வார்த்தைகளை நமக்கு விவரித்து காண்பிப்பார். அதே வேளையில நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு இப்படிப்பட்ட அனுபவம் இருக்கோ எனக்கு தெரியாது. என்ன தெரியுமா, சில வசனங்கள் எங்களுக்கு நினைவில் இருக்காது, சில வசனங்கள் எங்களுக்கு நினைவில் இருக்காது. எப்படித்தான் சில வேளைகளில் பைபிளை புரட்டி 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 தேடினாலும் வசனத்தை கண்டுபிடிக்க மாட்டோம். ஆனால் ஆண்டவரே எங்கப்பா இந்த வசனம் என்று சொல்லி நாம் தேவனோடு உறவாடி கொண்டு இருக்கிற பொழுது சதுரதிகளை அந்த வசனம் எங்கே இருக்குன்னு சொல்லி கண்டுபிடித்து விட முடியும். இது தேவ ஆவியானவருடைய வழிநடத்தல் ஆகும், அல்லாவிட்டால் அவர் எங்களுக்கு போதிக்கிற விதமாகும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்களை சந்தோஷத்துக்குள்ளே நடத்துகிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சபையோடு பேசுகிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் விடுதலை பண்ணுகிறவராக இருக்கிறார். அதை விட நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா, நான் போகிறது நல்லதப்பா, நான் போகிறது நல்லது. ஏன் தெரியுமா, அப்பதான் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் நமக்கு கொடுக்கப்படுவார். எத்தனை பேரை தேவ ஆவியானவர் இதுவரைக்கும் தேற்றினார் தெரியுமா, எத்தனை எத்தனை தடவைகள் நொந்து போய் உடைந்து போய் தண்ணீரோடு இருந்த பொழுது தேவ ஆவியானவர்களை தேட்டி நடத்தினார் தெரியுமா. யாரும் எங்களை தேட்டுவார் இல்லையே, யாரும் எங்களை நடத்துவார் இல்லையே என்று சொல்லி என்ன எங்களை தேட்டுகிறவராகவே இருந்தார். பாருங்க எத்தனை தடவை காயப்பட்டிருந்தோம், எத்தனை படவை நாம் நொந்து போயிருந்தோம், ஆனால் தேவ ஆவியானவர் எங்களை கைவிடவில்லையே. சில பேர் தேட்டுகிறவர்களே நம்மளை காயப்படுத்தி விடுவார்கள், ஆனால் தேவ ஆவியானவர் நம்மளை அப்படி செய்ய மாட்டார். அவர் எங்களை தேட்டி அவர் எங்களை கட்டுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. இப்பொழுது நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அப்போஸ்தலர் முதலாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 1:8
பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடத்தி பர்யந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள்.
பரிசுத்த ஆவியானவர் எங்களிடத்தில் வருகிற பொழுது என்ன செய்வோம் தெரியுமா, நாம் பலனடைகிறோம், பலனடைகிறோம். அதை விட முக்கியம் என்ன தெரியுமா, நாம் சாட்சி உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து விட முடியாது. உன் பலத்துல நீ சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ முடியாது, அதை நல்லா எழுதிக்க. உன் பலத்துல என் பலத்துல தேவனுக்கு முன்பாக ஜனங்களுக்கு முன்பாக நாம் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. ஆனால் தேவ ஆவியானுடைய பலத்தோடு நாம் தேவ ஆவியானுடைய பலத்தோடு பரிசுத்த வாழ்க்கை சமன் சாட்சியுள்ள வாழ்க்கை நாம் வாழ முடியும் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஜோவான் 20:19
ஜோவான் 20:19 வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீடர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவேன் என்று உங்களுக்கு சமாதானம் என்றார்.
சீடர்கள் வாரத்தின் முதல் நாள் என்ன செய்தாங்க தெரியுமா? பயத்தின் நிமித்தம் எங்க இயேசு சிலுவையிலே அறியப்பட்டு இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட பொழுது என்ன நடந்தது தெரியுமா? இவங்க பயத்தில் என்ன செய்தாங்க? ரூம பூட்டி விட்டு ரூமுக்கு உள்ளே பயந்து போய் இருந்தாங்கன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். என்னுடைய கேள்வி அல்லாஹ்வுடைய கருத்தினுடைய வார்த்தை என்னன்னு சொல்லிச்சுன்னா, இந்த சீஷர்களுக்கும் பரிசுத்தாவியானவரை பெற்றுக் கொண்டதுக்கு பிற்பதாடி இருக்கிற சீஷர்களுக்குள்ளேயும் என்ன நடந்தது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற பொழுது ஒளித்து பயந்து இருந்த இந்த சீஷர்களுக்கும் தேவ ஆவியானவரை பெற்றுக் கொண்டதன் பின்பதாக அல்லாவிட்டால் பெந்தகோஸ்தே நாளுக்கு அங்கால இருக்கிற சீஷர்களுக்கும் என்ன நடந்தது? இவங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்தது பாருங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட உடனே அவர்கள் பயந்து போய்விட்டார்கள். ஆனால் பரிசுத்தாவியானவரை பெற்றுக் கொண்டதன் பிற்பாடு அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு திருப்பத்தை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. பெரிய ஒரு மாற்றத்தை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. பெரிய ஒரு சம்பவத்தை நாம் காண. அதே போன்று பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுகிறது என்பதும் பெரிய ஒரு மகத்தான காரியமே. அது அவருடைய வாழ்க்கையிலே வந்தது பாருங்க, உடனடியாக அவருடைய பயத்தை அவருடைய வாழ்க்கையில இருந்து நீக்குகிறதை நான் அப்போஸ்தலரின் நடவடிக்கைகளிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்போஸ்தலர் இரண்டாவது அதிகாரம் 36-37 வாசியுங்கள். அப்போஸ்தலர் 2:36-37.
ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இது அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள்.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே சிலுவையிலே அறியப்பட்ட பொழுது இந்த கிறிஸ்தவர்கள் என்ன அல்லாவிட்டா சீசர்கள் என்ன செய்தாங்க? பயந்து ஒளிந்து கொண்டாங்க பாருங்க. திடீரென்று தேவ ஆவியானவரை பெற்றதின் பின்பதாக இவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? அதே ஜனத்தை பயந்த அதே ஜனத்தை பார்த்து, இவாங்கய்யா இவாங்க ஒன்று தெரியுமா, நீங்க தான் அந்த இயேசுவை சிலுவையிலே அறைஞ்சீங்க, அவர் தான் ஆண்டவர் என்று சொல்லி அவரை நீங்கள் என்ன செய்தீங்க, சிலுவையில அறைந்தீங்க என்று சொல்லி அவங்க என்ன செய்தாங்க? தைரியமாய் பிரசங்கித்தாங்க. இந்த மாற்றம் அவர்களுக்குள்ள எப்படி வந்தது? நாமளும் என்ன செய்கிறோம் தெரியுமா? அப்பப்போது பயந்து கொள்ளுகிறோம் இல்லையா? தேவையில்லாத காரியங்களுக்கு எல்லாம் பயந்து கொள்ளுகிறோம் இல்லையா? தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு பயந்து கொள்ளுகிறோம் இல்லையா? தேவையில்லாத சூழ்நிலைகளுக்கு பயந்து கொள்ளுகிறோம். ஏன் தெரியுமா? ஒண்ணுங்களுக்கு தெரியுமா, தேவன் நமக்குள்ள இல்லாது இருக்கிற பொழுது மாத்திரமே பயம் நம்மளை சூழ்ந்து கொள்ளும். தேவன் பயப்படுவதற்கு நமக்கு ஆவியை கொடுக்கவில்லையே. அப்போஸ்தலர் என்ன செய்தாங்க? அவங்க பயந்து கொண்டாங்க. பயந்து ரோமுக்குள்ள இருந்த பொழுது நடந்தது என்ன தெரியுமா? பெந்தகோஸ்தே நாளன்று வந்தது. அமர்ந்திருந்தாங்க, தேவாவியானவரை பெற்றுக் கொண்டாங்க. பெற்றதுதான் தாமதம், பெற்றதுதான் தாமதம். வெளிக்கிட்டு போனாங்க. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க, 36-37 வாசிங்க.
ஆகையால் நீங்கள் சிறுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இது அவர்கள் கேட்டபொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து,
தேவ ஆவியானவனாலே நிறைந்திருக்கிற ஒரு மனுஷன் பேசினால் நீயும் நானும் இருதயத்திலே குத்தப்படுவோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லாவிட்டால் தேவ ஆவியாண்ட வார்த்தையிலே நாம் கடிந்து கொள்ளப்படுவோம் என்பதை நாம் மறுக்க முடியாது. இன்றைக்கு அநேகருடைய வார்த்தைகள் பேசுகிற பொழுது, அநேகர் அநேகரை பார்த்து பேசுகிற பொழுது அது அவர்களை குத்துகிறதே ஒழிய அவர்களை தேவன் கடிந்து கொள்ளுகிற விதத்திலே அது கடிந்து கொள்ள முடியாமல் போகிறது. நாங்கள் ஒருவருக்கு ஒருவராய் பேசி ஒருவரை குட்டாத படிக்கு பாதுகாத்துக் கொள்வோம். ஆனால் தேவ ஆவியானவர் நிறைந்திருக்கிற ஒரு மனுஷன் பேசுகிற பொழுது அது அவருடைய பிழைகளை, அவருடைய தவறுகளை அது குட்டி காட்டும் என்பதை நாம் இந்த பக்கத்தில் இருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் சிலுவையில அறைந்த பேசி இவர்தான் யா தேவன் என்று சொல்லி தைரியத்தோடு அவர்கள் குற்றப்படத்தக்கவையாக பேசினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் பேசுகிற வார்த்தைகள்ல என்ன இருக்கிறது? நாம் ஒவ்வொரு முறையும் பேசுகிறோம், ஒவ்வொருத்தை பார்த்து பேசுகிறோம். எப்படி இருக்கிறது நம்முடைய வார்த்தை? தேவ ஆவியானவருடைய வார்த்தை அது தேவனிடத்தில் வருகிறது என்று சொல்லினால் கேட்கிறவனும் அதை அங்கீகரிப்பான், அதை மறந்துவிடக் கூடாது. கேட்கிறவனும் எஸ், இது தேவனிடத்தில் இருந்து வருகிறது, இது தேவ ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார், இது தேவன் எனக்கு அனுப்பின வார்த்தை என்று சொல்லி அவர்கள் அங்கீகரிப்பார். ஆகையினாலே தேவ ஆவியானவர்னாலே நிறைந்திருக்கிற உனக்கும் எனக்கும் நீ பேசுகிற பொழுது ஜனங்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? அவர்கள் இருதயத்திலே குத்தப்படுவார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்? ஐயா நீ சொல்லுகிறது சரி, நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு நாம் சுவிசேஷம் சொல்ல போகிறோம், ஜனங்களுக்கு கிறிஸ்துவை அறிவிக்க போகிறோம். எவ்வளவு பேர் தேவன வார்த்தையின் ரீதியிலே குத்தப்பட்டு ஜனங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள்? எவ்வளவு பேர் இன்றைக்கு சுவிசேஷம் சொல்லப்போ இயேசு அற்புதம் செய்கிறார், இயேசு அதிசயம் செய்கிறார், அதை சொல்லிவிட்டு நாம் திரும்பி வருகிறோம். ஆனா இயேசு அவர் சிலுவையிலே அறையப்பட்டார், அவர் தான் இந்த ஆண்டவர் என்று சொன்ன உடனே இந்த ஜனங்கள் அவருடைய இருதயத்திலே குத்தப்பட்டார்கள். எப்படி தெரியுமா? எப்படி தெரியுமா? தேவ ஆவியானவர் அவர்களுக்குள்ளே இருந்தபடியினார், தேவ ஆவியானவர் பலமாய் அவர்களை நிறைத்திருந்தபடியினால். ஏயா யோவான் சுவிசேஷத்திலே அவங்க இருந்து பயந்து கொண்டு இருந்தாங்க, இங்க பாத்தீங்கன்னா என்ன நடக்கிறது? தைரியமாய் வெளியே வந்து சொல்லுகிறா, யோ நீங்களாயா இயேசுவை சிலுவையில் அறைந்தீங்க என்று சொன்ன உடனே அந்த வார்த்தை அவர்களை குத்திட்டு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதர்கள் அவங்க பேசினது வந்து இவங்க இயேசுவ சிலுவையில் அறைந்தார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியே. நாம் ஒருவரை ஒருவர் தவறாக குற்றாதபடிக்கு கவனமுள்ளவர்களாய் இருப்போமாக. ஆகையினாலே தேவ ஆவியானவர்களாலே நிறைந்திருக்கிற நான் பேசுகிற பொழுது அதுல ஒரு அபிஷேகம் இருக்க வேண்டும், அதுல ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இவர்கள் அப்படியே நடந்து கொண்டார்கள் இல்லையா? அப்போஸ்தலர் 3:12 வாசிங்க. அப்போஸ்தலர் 3:12 இருந்து
பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு எங்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார், அவரை நீங்கள் ஒப்புக்கொடுத்தீர்கள், பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதளித்தீர்கள், பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதளித்து கொலை பாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஈவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம்.
என்ன சொல்ற? இவைகளுக்கு நாங்க என்ன சாட்சிகளாயிருக்கிறோம்? அவங்க தைரியமா வந்து சொல்றாங்க, பாருங்க, நீங்க தான் இயேசுவை சிலுவையிலே அறைஞ்சீங்க, பிலாத்து முடிஞ்ச உங்களால் அவரால் முடியாமல் போயிட்டது, நீங்க தான் இயேசுவை சிலுவையில அறைந்தீங்க என்பதற்கு நாங்க சாட்சியா? நாங்க சாட்சி. கிறிஸ்து இயேசு ஜீவிக்கிறார் என்பதற்கு நீ சாட்சியுள்ளவனாயிருக்கிறாயா? அப்போஸ்தலனாகிய பேதுரு வேலைக்காரிக்கு முன்னுக்கு இருந்து என்ன தெரியுமா சொன்னான்? இவரை நான் அறியேன், இவர் எனக்கு தெரியாது என்று சொல்லி மறுதளித்தான். இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? சிலுவையிலே அறைந்த அந்த இயேசு அவர்தான் ஆண்டவர் என்பதற்கு நாங்க சாட்சிகளாக இருக்கிறோம். ஐயா, இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நீயும் நானும் தேவ ஆவியினாலே நிறைக்கப்பட்டு எங்கள் சாட்சிகளை குறித்து கவனமெல்லாம் இல்லாம இருக்கிறோம். ஒன்று, கிறிஸ்து இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டதற்கு நாம் சாட்சிகள். இன்னும் ஒன்று, நாம் சாட்சியுள்ள வாழ்க்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம எல்லாரும் மற்றவர்களை காட்டி மற்றவர்களை தீர்த்து அனுப்பி விடுவோம், ஆனால் என்னுடைய வாழ்வு, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, சாட்சியுள்ள வாழ்க்கை எவ்வளவுத்துக்கு இருக்கிறது என்று சொல்லி நமக்கு தெரிகிறது இல்ல. பாருங்க, தேவ ஆவியினாலே நிறைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்வும் தேவனுக்கும் மனிதர்களுக்கும் பிரியமுள்ளதாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும், மிகவும் அவசியமாகும். 24:16 வாசிங்கள். 24:16
இதனால் நான் தேவனுக்கும் மனிதருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனச்சாட்சியை உடையவனாயிருக்க பிரியாசப்படுகிறேன்.
எப்பொழுது நான் குற்றமற்றவர்களாக தேவனுக்கும் மனுஷனுக்கும் நான் குற்றமற்றவனாக இருக்க நான் முயற்சி செய்கிறேன் ஐயா. தேவ ஆவியினாலே நிறைந்திருக்கிற நீ தேவனுக்கு முன்பும் மனுஷர்களுக்கு முன்பும் குற்றம் அற்றவனாக இருக்க கற்றுக்கொள், பழகிக்கொள். சாமுவேல் என்று புள்ளாண்டாய் தேவனுக்கும் மனுஷனுக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான். தேவ ஆவியினாலே நிறைந்த ஒரு மனுஷன் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பதாக சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமே. 1 Corinthians 11:1 வாசிங்க. 1 Corinthians 11:1
நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள்.
திருப்பி வாசிங்க.
நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள்.
தேவ ஆவியினாலே நிறைந்த ஒரு மனுஷன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் ஐயா, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீ என்னை பின்பற்று. சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நீயும் தேவாவினாலே நிறைந்திருக்கிறார், நானும் தேவாவினாலே நிறைந்திருக்கிறேன். சொல்ல முடியுமா? என்னை பின்பற்றையா, என்னை பின்பற்று. நான் இயேசுவை பின்பற்றுகிறேன். என்னை பின்பற்று. என் சாட்சியுள்ள வாழ்க்கையை பின்பற்று. நான் கொடுக்கிற கனிகளை பின்பற்று. தேவ ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். தேவனுக்குள்ளே நாம் வாழுகிறோம். அப்போஸ்தலர் 4:10 வாசிங்க. அப்போஸ்தலர் 4:10
உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமா இருக்கிற நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொச்சமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனிதர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளிடப்படவும் இல்லை என்றான். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்று.
பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவங்க பார்த்தாங்க. பாருங்க, இவங்க கோழைகளாக இருந்தவங்க, பயந்து ஒதுங்கி இருந்த ஜனங்கள், ஆனால் இவங்க பேசுறாங்க பாருங்க, ஒரு தைரியம். அது இவங்கிட்ட இருந்து வரல, எங்க இருந்து வந்ததையா? தேவ ஆவினாலே நிறைந்த பொழுது அவர்கள் தைரியம் கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் ஜனங்களுக்கு முன்பாக விளக்கிறாங்க. எப்படி இவன் சொஸ்தமானான்? எங்களால வரலையா? சிலுவேலை அறிஞ்சீங்களே, அந்த இயேசுதான் சொஸ்தமானார். சிலுவேலை அறிஞ்ச இயேசுதான் தெய்வம். அதற்கு நாங்கள் சாட்சிகள். ஓடி ஒளிந்த இந்த ஜனங்கள், ஓடி ஒளிந்து அலைந்து திரிந்தவர்கள் இன்னைக்கு வெளியே வந்து சொல்றாங்க. என்ன தெரியுமா? யோ, இவர்தான் இயேசு, இவர்தான் ஆண்டவர், இவர்தான் சுகப்படுத்தினவர், இவர்தான் எழுப்பினவர் என்று சொல்லி ஒன்றுக்கு பின்னாக ஒன்றாக தைரியமாக போடுகிற வார்த்தைகளை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? நான் சொல்லுகிறேன், எங்களுடைய தைரியம் எவ்வளவுக்கு இருக்கிறது? நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கிறோம், தேவ ஆவியானவரை பெற்றிருக்கிறோம், பரிசுத்தாவியினாலே நிறைந்திருக்கிறோம். நாம் எப்படி இருக்கிறோம்? 31 வாசிங்கள்.
அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள்.
பரிசுத்த ஆவியானவர் எங்கெல்லாம் வந்து இறங்கிறாரோ அவர்களுக்குள்ள ஒரு பலம் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அவர்கள் தைரியமாய் பிரசங்கித்தாங்க, தைரியமாய் பேசுங்க, தேவ வார்த்தையை தைரியமாய் சொல்லுங்க, தேவ வார்த்தையை தைரியமாய் பிரசங்கிங்க, தேவ வார்த்தையை தைரியமாய் எடுத்து சொல்லுங்க. ஏன் தெரியுமா? நசரேனாகி இயேசுவே ஆண்டவராய் இருக்கிறபடியினால், நசரேனாகி இயேசுவே ஆண்டவராய் இருக்கிறபடியினால் கர்த்தருடைய ஆவியினாலே நிறைக்கப்பட்டவர்களாய் தைரியமாய் பேசுங்க, தைரியமாய் பிரசங்கிங்க. அப்போஸ்தலர் 5:1-5 வாசிங்க. அப்போஸ்தலர் 5:1-5 வாசிங்க.
அனன்யா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரியத்திலே ஒரு பங்கை வங்கித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனன்யாவே, நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன?
பரிசுத்த ஆவியின் இடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பியது என்ன? இவன் போய் சொன்னது யார் இடத்துல தெரியுமா? பேதுரு இடத்திலே, அப்போஸ்தலன் இடத்திலே அவன் போய் சொன்னது. அவன் எப்படி சொல்றான் தெரியுமா? பரிசுத்த ஆவியின் இடத்தில் போய் சொன்னது என்ன? தேவ ஆவினாலே நிறைந்திருக்கிற மனிதர்களுக்கு முன்பாக நின்று போய் சொல்லாதீங்க, பொய் சொல்லாதீங்க. தேவ ஊழியர்களுக்கு முன்பாக நின்று பொய் சொல்லாதீங்க. தேவ ஜனங்களுக்கு முன்பாக நின்று பொய் சொல்லாதீங்க. ஏன் தெரியுமா? அது உங்களுக்கு கூடாது, அது எனக்கு கூடாது. அது நல்லது நல்லதில்ல, தகுந்தது தகுந்ததில்ல, சாட்சி சாட்சி, அதை எங்கால வச்சிருங்க. ஆனா இங்க என்ன நடந்தது தெரியுமா? திருப்பி வாசிங்க இந்த வசனத்தை.
பேதுரு அவனை நோக்கி, அனன்யாவே, நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது
என்ன?
அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்னும் அதன் கிரியம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? அனன்யா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவர்களை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று.
அனன்யா இந்த வார்த்தைகளை கேள்விப்பட்ட பொழுது அவன் விழுந்து மரித்தான் சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அற்புதத்தை தேடி ஜனங்கள் ஓடுகிறார்கள், அதிசயத்தை தேடி ஜனங்கள் ஓடுகிறார்கள். இவைகளும் அற்புதத்தில் ஒன்று என்பதை மறந்துவிடக் கூடாது. இவைகளும் அற்புதத்தில் ஒன்று என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. என்ன தெரியுமா? தேவனுக்கு விரோதமாய் போய் சொன்னதின் நிமித்தம் விழுந்து செத்தார்கள். தேவ ஆவியானவர்களாலே நிறைந்திருக்கிற, தேவ அபிஷேகத்தை பெற்ற தேவ ஜனம், தேவ ஊழியர்களுக்கு முன்பாக நாம் நின்று சொல்லுகிறதை என்னென்று சொல்லி சிந்தித்து செயல்படுங்க. அது நமக்கு கூடாது, அது நமக்கு தகுந்தவைகள் அல்ல. பேதுரு சொல்றான், யோ ஐயா, தேவ ஆவிக்கு விரோதமாய் போய் சொல்லுங்க. இன்னைக்கு நாம் எல்லாரும் என்ன தெரியுமா நினைக்கிறோம்? நாம் இந்த மனுஷனுக்குத்தான் போய் சொல்லுகிறோம், இந்த மனுஷிக்குத்தான் போய் சொல்லுகிறோம், அந்த நபருக்குத்தான் போய் சொல்லுகிறோம். தேவ ஆவினாலே நிறைந்திருக்கிற ஒரு மனுஷனுக்கு முன்பாக நின்று நீ என்னத்தை செய்தாலும் அது தேவனுக்கு விரோதமாய் நீ செய்கிற காரியம் என்பதை மறந்து விடாதே. எனக்கு இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி சரியான விருப்பம், எல்லா சபைகளிலும் நடக்க இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்க, இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் வருகிற நாட்கள்ல இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கணும். ஏன் தெரியுமா? கிறிஸ்தவர்கள் எல்லாரும் சுகப்படுத்தப்பட்டு சுகப்படுத்தப்பட்டே வாழ்ந்து விட்டார்கள். அஸ்மாண்டா சுகம், சுகர் விதாதி என்றா சுகம், கால்கை வழங்கினா சுகம், அது சுகம், இது சுகம், தொட்டா சுகம், வச்சா சுகம், எல்லாமே சுகம். அதனால தைரியமாய் போய் சொல்லுகிறார்கள். எல்லா சபைகளையும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கணும். என்ன தெரியுமா? அப்பொழுதுதான் அங்கிருந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? பயந்தார்கள், தேவனுக்கு பயந்தார்களாம் இல்லையா? இப்படிப்பட்ட அற்புதங்களை விரும்புவார் யாரும் கிடையாது, யாரும் கிடையாது. ஆனால் நான் விரும்புகிறேன், தேவனுக்குள்ளே அவைகள் நடக்கட்டும், தேவனுக்குள்ளே அவைகள் நடக்கட்டும், தேவனுடைய நாமத்துக்கு மகிழியாக நடக்கட்டும். அப்போஸ்தலர் 16:16 வசனத்தை வாசிங்க.
நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு
ஏற்பட்டாள்.
அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று தத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினே உனக்கு கட்டளை விடுகிறேன் என்று அந்த
மனுஷர்களே கொஞ்சம் பாருங்க, மனுஷருடைய சாட்சியத்தான் நான் பெறல, கடைசி பிசாசாவது நம்மளை குறிச்சு ஒரு சாட்சி சொல்லட்டுமே. சபையில இருக்கிறவன் தான் நம்ம குறிச்சு ஒரு சாட்சி சொல்றான். கடைசி பிசாசாவது வந்து சொல்லட்டு, இவன் தேவ மனுஷனையா, இவள் தேவ மனுஷியா, இவள் தேவனுக்கு பயந்திருக்கிறவளையா, இவள் தேவனுக்கு பயந்திருக்கிற மனுஷனையா. தொடர்ந்து வாசிங்க.
இப்படி அநேகரான் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளை விடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிச்சு. அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிச்சென்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்த வெளியில் உள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். அவர்களை அதிகாரத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளை விட்டார்கள். இவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உள்ளறை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள்.
இவங்க இருக்கிறது இப்ப எங்க தெரியுமா? ஜெயில இருக்கிறாங்க. ஜெயில இருந்து கொண்டு என்ன நடக்கிறது தெரியுமா? ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறார்கள். என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா? ரோமான் சுவிசேஷத்துல நாங்கள் பார்க்கிற பொழுது இவங்க எல்லாம் ரூம பூட்டி போட்டு பயந்து உள்ளுக்கு இருந்து ஆராதனை செய்யல. இவங்க ஆராதனை செய்யல, இவங்க பூட்டிட்டு பயந்து போய் இருந்தாங்க. ஆனா இவங்க ஜெயில போடப்பட்டிருந்தும் என்னத்துக்கு பிடிக்கப்பட்டான்? ஊழியத்தின் நிமித்தம் பிடிக்கப்பட்டிருந்தான். ஊழியத்தின் நிமித்தம் ஒருத்தனை கொண்டு போய் ஜெயில போடப்பட்டு இருந்த பொழுது கழுகு மரத்துல கட்டி போட்டிருக்காங்க. இவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு பாட்டு பாட்டி ஆராதனை செய்து கொண்டு இருப்பதற்கு காரணம் என்ன? நாமளே எங்களை சில ஜெயில போட்டு வைத்திருக்கோம் தெரியுமா? உனக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்குதா, அதுக்கு போட்டு உன்ன பூட்டி வைத்திருக்கிறியே. உனக்கு இந்த ஒரு தேவை இருக்கிறதா, அதுக்கு போட்டு உன்னை கூட்டி வைத்திருக்கிறியே. ஆனால் தேவ ஆவியானவரை பெற்ற நீ தேவனுக்கு ஆராதனை செய், தேவனை கொண்டாடு. உன் பிரச்சனை விலகத்தக்கனவையாக, உன் கட்டுக்கள் அவளத்தக்கனவையாக தேவனுக்கு ஆராதனை செய். ஏன்? நீ தேவ ஆவியானவரை பெற்றிருக்கிறாய். இன்னைக்கு அநேக தேவ ஆவியானவரை பெற்று என்ன செய்கிறேன்னு சொல்லி தெரியாம இருக்கிறான். தேவாகியானவரோடு என்ன செய்கிறது, என்ன அனுபவம், எப்படி பேசுவது, எப்படி உறவாடுகிறது, என்ன செய்வது, ஒன்னும் தெரியாது. தேவனே தேவனே அப்படியே இருக்கிறார். இவங்க ஜெயிலுக்குள்ள போடப்பட்டாலும் எலும்பு நின்று பாடுறாங்கயா பாட்டு. நாம ஜெயிலுக்கே இல்லாமல் படிக்கிறது இல்ல பாட்டு. வெளியில இருந்து கொண்டே பாட்டு வருதே இல்ல பாருங்க. ஆண்டவருக்கு சோத்திரம் இல்லையா? நான் பிரசங்க பைபிள் ஸ்டடியில சொன்னேன், ஒவ்வொரு பைபிள் ஸ்டடியில இருக்கிறவங்களுக்கு ஒரு பாட்டு முழுசாக பார்க்காம படிக்கணும்னு சொல்லி கேட்கணும்னு சொல்லி ஒரு பாட்டாவது பார்க்காம படிக்கணும் இல்லையா? அதே நேரத்தில் அங்கிள் போன பைபிள் ஸ்டடியில வந்துச்சுன்னா 23வது சங்கீதம் பார்க்காம சொல்லுங்கன்னு சொல்லி எல்லாம் முழிச்சிட்டு இருந்தோம் பாருங்க. சித்தப்பா மாத்திரை இருந்துட்டு கடன்னு சொல்லிச்சுனா எனக்கு பெருமையோ பெருமை பாருங்க. சங்கீதம் பார்க்காம சொல்றாங்க, அது எங்களுக்கு நமக்கு பெருமை இல்லையா? ஏன் தெரியுமா? ஒரு சபையில இருக்கிறவன் வேத வசனத்துல வளர்ந்துருக்கு. அது இல்லைன்னு சொல்லிச்சுனா அந்த சபையில இருக்காம இருந்து பெட்டர். ஒரு சபையில இருந்தா தேவ வசனம் அவனுக்கு கட கடந்து வரணும். அது பெருமையை உண்டு பண்ணும். தேவ ராஜ்யத்துக்குரிய பெருமை அது. நான் மற்ற பெருமையை குறிச்சு பேசல பாரு. அவங்க ஜெயிலுக்கு இருந்துட்டு பாடுறாங்கயா பாட்டு. இன்னைக்கு நாம ஒரு சின்ன தேவை வந்துட்டா ஜெயில், ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா பூட்டி கொண்டுக்கிறோம். தேவாவியானவருங்க தெரியாது. முன்னுக்கு நீ எப்படி இருந்தா என்பதை பற்றி நான் கேட்கவில்லை. தேவ ஆவியானவரை பெற்றதின் பின்பதாக உன்னுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது? அதே பிரச்சனையிலே அப்படியே மாண்டு கொண்டு இருக்கிறோமா இல்லையன்னு சொல்லி சொன்னா உன் பிரச்சனைகள் நீங்கத்தக்கனவையாய், உன் பிரச்சனைகள் ஓடத்தக்கனவையாய். நீ தேவனை கம்பீரமாய் பாடுகிறாயா? தேவ ஆவியானவரை சேர்த்துக் கொள்ளுகிறாயா? தேவ ஆவியானவரோடு நீ இணைந்து கொள்ளுகிறாயா? ஐயா, எந்த சூழ்நிலைகளையும் எந்த பிரச்சனைகளையும் தேவ ஆவியானவரை விடாதீங்க, புடிச்சிருங்க, விடாதீங்க. அந்தால் மாத்திரம் வழியே போயிட்டு வையுங்க, அதுக்கு பிறகு எதுவும் செய்ய முடியாது. சிம்சோனுடைய வாழ்க்கையில பார்த்தோம், தேவ ஆவியானவரை போனது அவனுக்கே தெரியாம போயிட்டு, தேவ ஆவியானவர் போனது அவனுக்கே தெரியாம போயிட்டு. பெரிய ஊழியக்கார, பெரிய தேவ மனுஷன், அவனுக்கே தெரியாம போயிட்டு. ஐயா, உனக்கு நன்றி தெரிந்திருக்கணும். உனக்குள்ளே தேவ ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா என்று சொல்லி அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 1-6 வாசிங்க. அப்போஸ்தலர் 3:1
இரவாகிய 9 மணி நேரத்திலே பேதுருவும் ஜோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து தப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவரிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவரை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் ஜோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் ஜோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான்.
பாருங்க பாருங்க, தேவாலயத்துக்கு அவங்க ஜெபம் பண்ண போனாங்க. இது அவர்கள் முதல் தடவையாக தேவாலயத்துக்கு ஜெபம் பண்ண போனதாக நான் நினைக்கல. அவங்க பல தடவை போயிருக்க வேண்டும் இல்லையா? தேவாலயத்துக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிற பொழுதே, அவர் அவங்களோடு வாழுகிற பொழுதே அவர் தேவாலயத்துக்கு போய் வந்திருக்கிறார் இல்லையா? இந்த வீதியில ஒரு பிறந்த நாளில் இருந்து நடக்காதவன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் அன்றைக்கு மாத்திரம்தான் அதுல வந்து இருப்பான் என்றது என்னுடைய நம்பிக்கை கிடையாது. அவன் அன்றைக்கு மாத்திரம்தான் அந்த இடத்துல இருந்திருப்பான் சொல்லி நான் யோசிக்கல. அந்த பிச்சைக்காரன் பார்த்து கேட்டது என்ன தெரியுமா? ஐயா, ஏதாவது உங்களால கொடுக்க முடியுமா? இவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? இந்த வாயா, எங்கிட்ட பொன் கிடையாது, எங்கிட்ட வெள்ளி கிடையாது, எங்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் ஒன்று மாத்திரம் இருக்கிறது கேள், ஒன்று மாத்திரம் இருக்கிறதையா கேள், என்னையா இருக்கிறது? அவன் சாப்பாட்டுக்கு அஞ்சுகிற மனுஷன் பாருங்க, என்னையா இருக்கிறது? என்னிடத்திலே நசரேனாகி இயேசு என்கிற நாமம் இருக்கிறது. ஹல்லேலூயா! சொன்னா என்னட்ட பொன் கிடையாது, நீ எதிர்பார்க்கிறது என்னட்ட இல்லையா, ஆனா நசரேனாய் இயேசு என்கிற நாமம் என்னிடத்துல இருக்கிறது. எழுந்து நட என்று சொல்லி சொன்னான் பாருங்க. அவன் எழுந்து துள்ளி குதித்து நடந்தான் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இது எங்க இருந்து வந்தது? இது எப்படி வந்தது? ஐயா, ஒரு முடவனை பார்த்து எழுந்து நடந்து சொல்ற அளவுக்கு ஒரு தைரியம், ஒரு தேவ நம்பிக்கை, ஒரு தேவனுடைய உறவு இல்லாம அதை செய்ய முடியாது. அது இல்லாம செய்ய முடியாது. அவன் சொன்னான், என்னிடத்துல நீ கேட்கறது ஒன்றுமே இல்லையப்பா, ஆனா நசரேனா இயேசு என்கிற நாமம் மாத்திரம் இருக்கிறது. அந்த நாமத்தை குறித்து நான் நன்றி அறிந்திருக்கிறேன். அவர் யார் என்று எனக்கு நல்லாக தெரியும். அதனால நீ இதுல இருந்து பிச்சை கேட்காத, எழும்பி நட. எழுந்தான், துள்ளி குறித்தான், ஆண்டவரை மகிமைப்படுத்தினான், கடந்துச்சுதான். இந்த பேதருக்கு இல்ல, இது எப்படி வந்தது? ஒரு நாள் இயேசுவே தெரியாது என்று சொல்லி அறிக்கை செய்த மனுஷன், இயேசுவை விட்டு ஓடிய ஒரு மனுஷன், ஒரு கூட்டை இருந்து ரூமுக்குள்ள பயந்து, வேணா இதோட எங்க வாழ்க்கை முடிஞ்சது. பெந்தெகொஸ்து நாளிலே பரிசுத்த ஆவியினாலே நிறைக்கப்பட்டார்கள். எழும்பி நின்றாங்க, வெளிய வந்தாங்க. தைரியமோ தைரியம், தைரியமோ தைரியம். வரங்களை பெற்றுக் கொண்டார்கள், வரங்களை ஏற்றுக்கொண்டார்கள். தேவனுடைய சமூகத்திலே, தேவ ஜனங்களே, தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே ஆவி ஆளுடத்துல கேளுங்க, அவரால் உங்களுக்கு எந்த வரம் கொடுக்க முடியுமோ அதை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். நசரேனா இயேசுவின் நாமத்திலே எழுந்து நட. அப்போஸ்தலர் 10:44 வாசிங்க. அப்போஸ்தலர் 10:44.
இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார்.
இந்த வார்த்தைகளை பேதுரு பிரசங்கிக்கிற வார்த்தைகளை கேட்டுக் கொண்டு இருக்கிற பொழுது தேவ ஆவியானவர் என்ன செய்தாரோ, அவர்கள் மீது இறங்கினார். ஐயா, அவர்கள் மீது இறங்கினார். ஐயா, ஐயா, தேவ ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நீயும் நானும் ஒரு மனுஷனோடு பேசுகிற பொழுது அது தேவ ஆவியானவரிடத்திலிருந்து வருகிறது. அது தேவ ஆவியானவர் இன்னைக்கு சொல்லுகிறார். அல்லாவிட்டால் தேவ ஆவியானவர் இந்த வார்த்தையினுடைய என்னை கட்டுகிறார் என்பதை அந்த ஜனங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதையான விதத்திலே நீயும் நானும் தேவ ஆவியானவரோடு நம்முடைய உறவை பிறப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். இன்று வரைக்கும் இதுவரைக்கும் நமக்கும் தேவாவியானவருக்கும் எவ்வளவு தொடர்பு என்றதை நான் கேட்கிறேன். இனிமேல் அதை பெருப்பீங்க, அவரோடு உறவாடுங்க, அவரோடு பேசுங்க. பெனியில் என்ற தேவ மனுஷன் அவர் ஒரு புத்தகத்தை எழுதினாரா, குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் சொல்லி. அவருக்கு தனிப்பட்ட ஒரு உறவு அந்த ஆளோட, தனிப்பட்ட ஒரு தொடர்பு பாருங்க. நாம தேவ ஆவியானவரோடு எப்படி இருக்கிறோம், எப்படி பேசுகிறோம், எப்படி நடந்து கொள்ளுகிறோம், எங்களுடைய தைரியம் என்ன, அவருடைய பலம் எங்களுக்கு எவ்வளவுக்கு இருக்கிறது. நான் கேள்வி பேசினேன், போன கிழமை நான் பேசின செய்தி, அதுல எனக்கு பிடிச்சது ஒரே ஒரு பக்கம் என்ன இருக்கு தெரியுமா, இந்த அக்னி இருக்கு பாருங்க. பெந்தகோஸ்தே நாள்ல வந்து அக்னி உண்டு, ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசியின் வாயில வைக்கப்பட்ட அக்னி ஒன்று வந்து பாருங்க. நமக்கு தேவையானது என்ன தெரியுமா, நாம கேட்கிற அக்னி என்ன தெரியுமா, பெந்தகோஸ்தே நாள் அக்னி மாத்திரம் தான் நாம கேட்கிறோம். ஆனா ஏசாயா தீர்க்கதரிசியின் வாயிலே கொண்டு போய் வைக்கப்பட்ட அக்னியை குறித்து யாருக்கும் விருப்பமே கிடையாது, அதை குறித்து யோசிக்கிறதும் கிடையாது. பலிகளை தச்சித்த அக்னி கொழுப்பையும் எடுத்துட்டு போயிட்டு தான் பாருங்க. ரெண்டும் தேவடி சமூகத்தில் இருந்துதான் வருது அக்னி. ஆனா விருப்பம் எது தெரியுமா, நாவுகள் அமரணும். ஆனா தூதன் எடுத்த ஒரு அக்னியை வைத்தான் வாயில், அவனு உன் பாவம் நீங்கிட்டு, உன் பாவம் நீங்கிட்டு. அந்த அக்னி வேணும் ஆண்டவர், அந்த அக்னி குறித்து யாருக்கும் அதை குறித்து யோசிப்பது கிடையாது இல்லையா. பலிபட தந்தையிலே சர்வாங்க தகன வரியை வைத்த பொழுது அக்னி வந்து பஜித்து கொழுப்பையும் அப்படி சாப்பிட்டுதான். எந்த அக்னி நமக்கு வேண்டும், ரெண்டும் நல்லதுதான். ஆனால் நாம் அந்த அக்னி பெந்தகோஸ்தே அனுபவத்தை நாடி நாடி இதை நாம் விட்டு விடுகிறோம். என்னை பச்சியும் ஆண்டவரே, என் வாழ்க்கையை சரியாக்கும் ஆண்டவரே, என் வாழ்க்கையை ஆண்டவரே பாவத்தை என்ன விட்டு அகற்றியும் ஆண்டவரே. ஏண்டா பரிசுத்தாவியானவர் என்ன செய்கிறாரோ பரிசுத்தமாக்குறவராம் இல்லையா, என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, என் வாயிலை கட்டாவ அக்னி நான் நிரப்பும் ஆண்டவரே. அப்போஸ்தலர்களே நான் பார்க்கிற காரியம், அவர்கள் பேசுகிற பொழுது குற்றப்பட்டார்கள், அவர்கள் பேசுகிற பொழுது அவர்கள் தேவனுக்கு முன்பாக அவர் அடிக்கப்பட்டது, அவர் தான் தேவன் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் சொன்னார். இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவரா இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்பாக ஒரு காரியம் சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக்குங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஞானஸ்தானம் கொடுங்க. இவைகளை அப்போஸ்தலர் கச்சிதமாக நடத்தியதை நாம் பார்க்கலாம். வேதத்தின் வசனங்களை கேட்ட பொழுது அவன் கேட்க அவரிடத்துல நீங்க ஏன், அவங்க வந்து கேட்கறாங்க நாங்க என்ன செய்யணும்னு சொல்ல, தண்ணி ஏன் தடை இருப்பான்னு சொல்லி கேட்கறாங்க, ஞானஸ்தானம் கொடுங்கயா உடனடியாக சொல்லி சொல்லுகிறார்கள். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இப்படி அவர்கள் தேவ ஆவியினாலே நிரம்பி தேவ வார்த்தைகளை பிரசங்கித்த பொழுது, அவர்கள் குற்றப்பட்ட பொழுது சபையிலே ஜனங்களை ஆவியானவர் கொண்டு வந்து சேர்த்தாரா. இன்றைக்கு நீயும் நானும் தேவ ஆவியினாலே நிரம்பி கிரியை செய்யாதது நிமித்தம் தான் சபையிலே இன்னும் வர வேண்டிய ஜனங்கள் வரவில்லை. தேவ ஆவியினாலே நீ மூழ்கி அதிலே ஊழியத்தை செய், அதிலே எழும்பி ஓடு, அதிலே பிரசங்கி, அதிலே பேசு. அப்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா, தேவ ஜனங்களை கொண்டு வந்து சேர்ப்பார் சபையிலே. நாம் நம்முடைய ஞானத்திலே நம்முடைய சிந்தனையிலே நாம் யோசித்து பேசணும் என்று சொல்லி சொன்னா அதுல எதுவும் நடக்க போறது கிடையாது. தேவனை நம்பு, தேவ ஆவியானவரை நம்பு, அவரின் அடிப்படையில் நின்று நீ ஊழியத்தை செய், பேசு, நற்செய்தியை சொல். ஜனங்கள் குற்றப்பட்டு தேவனை ஏற்றுக்கொண்டு அவர் சபையிலே ஜனங்களை கொண்டு வந்து சேர்ப்பார். இங்க பாத்தீங்கன்னா அவங்க பேசிய பேச்சுல, அவங்க பேசிய பேச்சு 44 வசனத்தை வாசிங்க திருப்பி.
இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும்
ஆவியானவர் வந்து இறங்கினார். ஐயா நாம் பேசுகிற பொழுது தேவ ஆவியானவர் அவர்கள் மீது வந்து இறங்குவாராக. நாம் பேசுகிற பொழுது அது தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தை என்பதை ஜனங்கள் விளங்கிக் கொள்வார்களாக. நாம் பேசுகிற பொழுது அது தேவனிடத்திலிருந்து தான் வந்தது என்பதை ஜனங்கள் ஏற்றுக்கொள்வார்களாக. அதற்கு நீயும் நானும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, தேவ ஆவியினாலே நிறைக்கப்பட்டிருக்க வேண்டும், தேவ ஆவியினாலே மூழ்கி இருக்க வேண்டும். கணிக்கால் அளவு போதாதாண்டவரே, முழங்கால் அளவு போதாதாண்டவரே, இடுப்பு வரையும் வேணாண்டவரே, நான் மூழ்கி எழும்பணும்ப்பா, நான் தேவ ஆவியானவர்ல மூழ்கி எழும்பணும் ஆண்டவரே என்று சொல்லி நீ கேட்டு உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை இப்ப இருக்கிற இடத்திலிருந்து இன்னும் ஒரு படிக்கு உயர்த்திக்கொள், அதுவே நாளைக்கு உன்னை நடத்தி செல்லும். தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹாலலூயா, 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 ஹாலலூயா. தேவ ஆவியானவர் நம் வாழ்க்கையில பெரிய ஒரு இடத்தை பிடிப்பாராக, பெரிய ஒரு இடத்தை அவர் பிடிக்க வேண்டும். அதற்காய் நம்முடைய வாழ்க்கையை நாம ஒப்புக் கொடுப்போமா? ஹாலலூயா. அவங்க வந்து பிரசங்கித்த பொழுது பிசாசு சொல்லுகிறது என்ன தெரியுமா, இவங்க தேவ ஊழியக்காரங்க சொல்லி அது சாட்சி கொடுக்கிறது பாருங்க. அந்த குறி சொல்ற ஆவியை இவங்க துரத்தி விட்டாங்க பாருங்க. அந்த வல்லமை, அந்த தைரியம், அது நமக்குள்ள வேணும் பாருங்க. உடவர்களை எழுப்பி நடத்துகிறதற்கு அதற்குரிய வரங்களை தேவனைகளுக்கு தர வேண்டும் பாருங்க. ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்கிறேன், பேய்கள் ஓடுது, நோய்கள் தேறுது, பாவங்கள் கடந்தோடுது. ஏசப்பா உங்க நாமத்தில்
உற்சாகப்படுத்துங்க, வரங்களை தாங்க, பத்துக்கள் அவங்க கண்கள் உடைய ஆண்டவரே, ஆவியானவரே, 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 ஆவியானவரே.